الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله العظيم عن أنس رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الدعاء لا يرد بين الأذان والإقامة رواه الترمذي وأبو داود والنسائي وقال الترمذي قالوا فماذا نقول يا رسول الله قال سل الله العافية في الدنيا والآخرة أو كما قال عليه الصلاة والسلام இந்த உலகத்தை படைத்து அனைத்தையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவர் அவனுக்கே அனைத்து புகழ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துக்கு தீனுல் இஸ்லாத்தை ஏந்தி வந்த எமது உயிரிலும் மேலான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் நல்லவர்கள் அனைவருக்கும் சலாத்தும் சலாமும் உண்டாவதா. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்பு சிநேகிதர்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையெல்லாம் எமக்கு கட்டளையாக சொல்லியிருக்கிறார்களோ அதை எம்மால் முடிந்த அளவில் எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதிலிருந்தெல்லாம் விலகி தவிர்ந்து நடக்கும்படி சொல்லியிருக்கிறார்களோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி தவிர்ந்து நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் ஒத்திகை செய்து கொள்கிறேன். எண்ணிமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் எங்களை மனிதர்களாக படைத்திருப்பதே மிகப்பெரிய பாக்கியம். அதிலையும் அவனை இபாதத் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கிறது இன்னும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்த பாக்கியம். இந்த ஈமானுடைய பாக்கியத்துக்கு பின்னால ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய சிறந்த ஒரு ஞானத்து இருக்கும் என்றிருந்தா, சிறந்த ஒரு பாக்கியம் இருக்கும் என்றிருந்தால் ஆரோக்கியமான வாழ்க்கை. ஏன் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவைகள் பல துவாக்களில் ஆரோக்கியமான வாழ்க்கையை தேடி துவா செய்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் மனிதனுக்கு ஆரோக்கியம் மிக முக்கியமானது என்பதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி பல முறைகள்ல அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயங்கரமான நோய்கள் இருந்து பாதுகாப்பு செய்திருக்கிறார்கள். அதானுக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில கேட்கப்படக்கூடிய துவாக்கள் தட்டப்படுவதில்லை, மறுக்கப்படுவதில்லை. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நேரத்துல நாங்க என்ன துவா கேட்க வேண்டும் என்பதை நீங்களே எங்களுக்கு சொல்லி பாருங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்த துவா, ஸல்லல்லாஹு அலஃபியத ஃபி துன்யா வல் ஆகிரா, துன்யா ஆகிராவுல அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் துவா கேளுங்கள் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதானுக்கும் இக்காமத்துக்கும் மத்தியுள்ள நேரம் மிக முக்கியமான நேரம், துவாக்கள் கட்டப்படுவதில்லை. இந்த நேரத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்க என்றா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரோக்கியத்துக்கு மனிதனுடைய ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமானது என்பதை எவ்வளவு அழகாக விளங்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட துவாக்கள் சிலது அதே கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. இமாம் ஹன்னாத் இப்னு சரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க அவங்களோட அத்புதம் செல்லக்கூடிய கிதாபுல பதிவு செஞ்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துவாவை அடிக்கடி கேட்பாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க ஸிஹ்ஹத வல் அஃப்வ வல் ஆஃபியத செல்லக்கூடிய துவாவை அவங்க அந்த பெரிய துவா அந்த துவாவை சொல்லி காட்டுறாங்க. யா அல்லாஹ், உன்னிடத்துல பாவ மன்னிப்பு, ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தை உன்னிடத்துல கேட்கிறேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா கேட்டு வச்சிருக்காங்க. ஹஜ்ரத் இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க அவங்களோட கிதாபுல சுனன்ல பதிவு செஞ்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயங்கரமான துவா நோய்கள் இருந்து பாதுகாப்பு செய்து வந்திருக்கிறார். அந்த பயங்கரமான துவா, அதாவது நோய்கள் என்ன என்பதையும் அந்த ஹதீஸ்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவது அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மினல் ஜுனூனி, எனக்கு பைத்தியங்கள் ஏற்படுவதை விட்டு நான் பாதுகாப்பு கேட்டேன். பைத்தியம் ஏற்பட முடியாது, அப்படி ஒரு நிலைமை வரவும் மாட்டாது. என்றாலும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துவாவை கேட்கிறாங்கன்னா அது உம்மத்துக்கு விளக்கப்படுத்துறாங்க, பயங்கரமான நோய்கள் இருந்து பாதுகாப்பு செய்யுங்க. கருங்குஷ்ட மத காலத்துல பயங்கரமான நோயாக கருதப்பட்டது. வெண்குஷ்டங்கள் பயங்கரமான நோயாக கருதப்பட்டது. இதிலிருந்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாப்பு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பொதுவாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, வமின் சய்யில் அஸ்காப், எது எல்லாம் பயங்கரமான நோயாக கருதப்படுகிறதோ அந்த நோய்கள் இருந்தும் நான் பாதுகாப்பு சேர்த்தேன் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாப்பு செய்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க உலகத்துடைய நிலைமை எடுத்துக்கொண்டா வீட்டுக்கு வீடு நோயாளிகள் கூடிக்கொண்டே போ, எல்லா வீட்டிலையும் நோயாளிகள் இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நோயாளிகள் கூடியிருக்கிறாங்க. இதே மாதிரி மனிதனுடைய செலவும் செலவிடங்கள், அவன் சொந்த செலவை செலவழித்துக் கொண்டிருந்தால், தன் குடும்பத்துக்கு செலவழித்துக் கொண்டிருந்தால், ஆனா இப்ப எப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்றா நோயாளிக்கும் நோய்க்கும் செலவழிக்க வேண்டிய ஒரு தேவை உள்ளவராக மனிதனாக இருக்கிறார். அவன் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் இருந்து பெரிய ஒரு பகுதி அல்லது அதை போன்ற ஒரு பகுதி அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு செலவழிக்க வேண்டிய ஒரு நிலைமை அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற. இன்னும் சிலர்கள் எந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்கண்டா தந்த சொந்த நோய்க்காக வேண்டி பிறரிடத்துல கையேந்தக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அப்படியான நோய்களும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. இதே மாதிரி சர்வ சாதாரணமாக இருந்த வைத்திய சாலைகள் இன்னைக்கு மாடி கட்டிடங்களாக எலும்பி கம்பீரமாக இருக்கிறேன். அறைகள்ல யாரும் இல்லாதிருந்த வைத்திய சாலைகள்ல இன்னைக்கு ஆளுக்கு மேல் ஆள் கூடி அதை அதிகரித்து பேசிக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஏன் இவ்வளவு மாற்றங்கள், இவ்வளவு நோயாளிகள் கூடிக்கொண்டு போறாங்க என்றா அதையும் எங்களுக்கு இஸ்லாம் அழகாக சொல்லி தந்திருக்கிறது. நாங்க அந்த விஷயங்கள் குறையுள்ளவர்களாக இருக்கிறோம். இஸ்லாம் எந்த முறையை சொல்லி தந்திக்கிறதோ அந்த முறையில இப்ப நாங்க குறை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அந்த நேரத்துல எங்களுக்கு நோய்கள் வருவதற்கு, வந்த நோய்கள் எங்களை விட்டு போகாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. மனிதன் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். அவன் எவ்வாறு சம்பாதிக்க வேண்டும், எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும், எவ்வாறு நோயற்றவனாக வாழ வேண்டும் என்பதையும் அல்லாஹ் அழகாக கிதாபுகள்ல ஹதீஸ் கிரந்தங்களை எடுத்துக்கொண்டா அந்த கிரந்தங்கள்ல ஒரு பாடமே கொண்டு வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தில் என்ன வைத்தியத்தை அறிமுகம் செஞ்சாங்க என்பதை பற்றி சொல்லுவாங்க. இந்த வைத்திய முறையை யாரெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சார்களோ அவங்க சொல்லக்கூடிய விஷயம், இந்த வைத்திய முறைகள்ல மிக முக்கியமான அடிப்படை விஷயங்கள் மூன்று இருக்கிறது. இந்த மூன்றையும் ஒரு மனிதன் எடுத்து நடப்பான் என்றால், அதை கவனித்து அதன் பிரகாரம் அவன் செயல்படுவான் என்றிருந்தால், அவனுக்கு நோய்கள் வராமல் இருப்பதற்கும் அல்லது வந்த நோய்கள் அவசரமாக அவனை விட்டு சென்று விடுவதற்கும் அது காரணமாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயத்தை, அது மட்டுமல்லாமல் அதுக்கு மேல் ஒரு படி பேசி அல்லாஹு தஆலா சொன்ன விஷயத்தை உலமாக்கள் எங்களுக்கு விளங்கப்பட்டிருக்கிறார்கள். எண்ணிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த முக்கியமான மூன்று விஷயங்கள்ல முதலாவது அல்ஹிம்யா, அதாவது பத்தியமாக மனிதன் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல பத்தியமாக வாழ்றது. பத்தியம் வந்த உலமாக்கள் விளக்கம் சொல்லிருக்கிறாங்க, மனிதனுக்கு எது ஆரோக்கியத்துக்கு கேடாக அமைய போகிறதோ அதிலிருந்து மொத்தமாக தவிர்த்து கொள்வது, அது அவனுடைய உடம்போடு சேராமல் பார்த்துக் கொள்வது. இதுல விசேஷமாக யாரெல்லாம், அதாவது கிதாபுகள்ல
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வைத்தியத்தை பத்தி எழுதினாங்களோ அதுல முதலாவதாக இதத்தான் கொண்டு வந்திருக்கிறார். இதையும் சும்மா வெறுமனே ஹதீஸில் இருந்து மட்டும் சொல்லாமல், உலமாக்களுடைய வார்த்தைகளில் இருந்து மட்டும் சொல்லாமல், உலமாக்கள் என்ன செய்யறாங்கன்னா குர்ஆன் ஆராய்ச்சி செய்து குர்ஆன்ல இருந்து சொல்லிருக்கிறார். அல்லாஹு தஆலா பல சட்டங்கள்ல குர்ஆன்ல சொல்லிருக்கிறார். பல சட்டங்கள் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லிருக்கிறார். அந்த சட்டங்கள்ல ஒன்றுதான் தயமத்துடைய சட்டம். அல்லாஹ் அந்த தயமத்துடைய சட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது எப்படி சொல்கிறார் என்றால், நீங்க நோயாளிகளாக இருந்தால், அதற்கு பின்னால இன்னும் மூணு பேருடைய விடயங்களை சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, மண்ணால் தயமும் செய்து கொள்ளுங்க. இந்த இடத்துல சத்தமாக மட்டும் கவனிக்கக்கூடிய நேரத்தில் தயமத்துடைய சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக நாங்கள் கவனிக்க முடியும். ஆனால் அத பல கோணங்களில் இருந்தும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய நேரத்தில், பார்க்கக்கூடிய நேரத்தில் அதிலிருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு விளங்க வரலாம். அதிலிருந்து என்ன விளங்க வருகிறது என்றால், அல்லாஹு தஆலா மனிதனுக்கு குளிப்பு கட்டாயமானால் குளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். வுது செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வந்தால் தண்ணியால் தான் வுது செய்ய வேண்டும் என்ற முறையை சொல்லியிருக்கிறார். இது கட்டாயமாக்கப்பட்டிருந்தும் கூட மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களால, அவனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களால, அவனுக்கு ஏற்படக்கூடிய நோய்களால, தண்ணி இல்லாமல் இருப்பதனால அல்லாஹு தஆலா அவனுடைய சட்டத்தை தளர்த்தி கொடுக்கிறால் நீங்க மண்ணாலும் தயமும் செய்து கொள்ள முடியும். ஏ ஒரு நோயாளி வைத்தியர் சொல்றாரு, நீங்க தண்ணீர் பாவிக்க கூடாது, இவர் பாவிச்சுட்டார்னால் அவருக்கு பல நோய்கள் வருவதற்கு காரணமாக அமையும், அல்லது ஈக்கக்கூடிய நோய் கூடுவதற்கு காரணமாக அமையும். இதுக்கு ஒரு ஆதாரமாக ஹதீஸ்களிலேயும் ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல ஜிஹாதுல ஒரு படை அனுப்பப்படுது. அவங்க போறாங்க, போகக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனுடைய தலையில ஒரு காயம் ஏற்படுகிறது, பெரிய காயம். இந்த காயத்தோடு அவர் கஷ்டப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய சமயத்துல அவருடைய நிலைமை ஏற்பாடு, அவருக்கு குளிப்பும் வாஜிபாகி வருகிறது. தன்னோட இருந்த நண்பர்கள்ட்ட கேட்கிறாங்க, நான் குளிக்காம வேற எதுவும் செய்ய முடியுமான்னு கேட்க, அவங்க சொல்றாங்க, குளிப்ப தவிர வேற எதுவும் நாங்க அறிய மாட்டோம், நீங்க குளிக்கத்தான் வேண்டும். எனவே பொருளான குளிப்ப குளிக்கிறாரு. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவரு அந்த நேரமே மரணிச்சு போயிட்டாரு. இது அந்த பிரயாணத்துல வைத்திருந்த அவ்வளவு பேருடைய உள்ளத்தையும் பாதிச்ச ஒரு சம்பவமாக இருந்தது. வந்ததும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய பிரயாணத்துல இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டு. தெரியாமல் இருப்பதனுடைய மருந்து ஒரு மனிதன் கேட்டு படித்துக் கொள்வது என்பதாக ஹலுத்தல்லாஹு அலைவசலமாவும் சொல்லிக் கொடுத்தார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் குளிக்க வேண்டும் என்பதுதான் நியதி, உணவு செய்ய வேண்டும் என்பதுதான் நியதி. ஆனால் அந்த தண்ணியால அவருடைய உடம்ப நிலைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் அல்லாஹு தஆலா அவருடைய சட்டத்தை தளர்த்தித்தாரா, மனிதனே நீயோட ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள், நீ சத்தியமாக நடந்து கொள், நீ மண்ணால் தயமும் செய்து கொள். என்ன மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அரபிகளுடைய பழக்கம், அவங்களோட வீட்டுல இல்லாட்டி அவங்களோட தோட்டத்துல ஈட்ட மரங்கள்ல காய்கள் வந்து விட்டா அது கழியக்கூடிய நேரத்துல ஒரு குலைய வெட்டி கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னால தூக்கிடுவாங்க. ஏன் வந்த விருந்தாளிகள் சாப்பிட்டு கொண்டு இருக்கட்டும், வீட்டில் உள்ளவங்க அவங்களோட வந்து பேசணும். இதே மாதிரி ஹஜ்ரத் உம்முல் முந்திர் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிருக்கிறாங்க. பேசிருந்தா அவங்களோட வீட்டு கதவு தட்டப்பட்டுச்சு, அவங்களோட வீட்டாக்கள் வருவதற்குள்ள ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பழங்கள் இருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹஜ்ரத் அலி பாக்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதி கேட்காம சாப்பிட்டாங்கடா, எனக்கும் அனுமதி இருக்கிறது, நானும் சாப்பிட முடியும் என்று அவங்களும் அதுல இருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு தக்குவா உள்ளவங்க, எவ்வளவு அல்லாஹ்வை நம்பினவங்க.
எவ்வளவு அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சவங்க இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லலாம், பரவாயில்ல சாப்பிடுங்க, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செய்யக்கூடிய. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி சொல்லிக் கொடுக்கல. ஆரோக்கியம் முக்கியமானது, அதை பாதுகாக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் அவங்களுக்கு வழிகாட்டுவாங்க. என்ன சொன்னாங்க, இதை சாப்பிடுவதனால திரும்ப நோய் வர வாய்ப்பு இருக்கிறது. என்னைக்கு மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்கட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோய் தான், நோய்க்கு மேல நோய், அது ஒரு நோய் தான். சீனி வியாதிக்காரர்கள் இருப்பாங்க, இவங்க கொஞ்சம் சீனி குறைஞ்சிட்டா திரும்ப சீனி பாவிக்க ஆரம்பிப்பாங்க, இனிப்பு பண்டங்களை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. யாரு சரி அவருக்கு பரிகாசமாக இருந்து சொல்லிட்டா, எங்களுக்கும் ஆசைக்கு தானே, நாங்களும் அதுல சாப்பிட்டதுல தப்பு இல்ல தானே, அப்படி இல்லைன்னா இன்னும் சிலர்கள் எப்படி சொல்லுவாங்க, நான் சாப்பிட்டு ரெண்டு டெப்லெட் போட்டு போனா சரி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர்கள் எப்படி செய்வாங்கன்னா, அவரை தயார்படுத்துவாங்க, இல்ல நீங்க சாப்பிடுங்க ஒண்ணும் ஆகாது, என்னமோ இவரு தான் கல்லாசாதிர எழுதுறவரு மாதிரி என்ன சொல்லுவாரு, நீங்க சாப்பிடுங்க, பிஸ்மில்லாஹ்னு சாப்பிடுங்க, ஒண்ணும் ஆகாது, எல்லாம் நல்லாதான் செஞ்சு வைப்பாங்க. இன்னும் சிலர்கள் இன்னொரு படி மேல போயிட்டு என்ன செய்வாங்க, நீங்க சாப்பிடலன்னு சொல்லி மௌத்தாக அமைப்பீங்களா, சாப்பிட்டாலும் மௌத்தாகுவீங்க, சாப்பிடாட்டி மௌத்தாகுவீங்க. தன்னிமிச்ச மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வளவு விஷயம் ஹரத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு விஷயத்தையும் அறிந்திருந்த ஹரத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, நீங்க சாப்பிடாது, சாப்பிட்டது இஸ்லாத்துக்கு மாற்றமானது, அதாவது முறையற்ற ஒரு பண்பாக இது என்று ஹரத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால அந்த வீட்டாக்கள் வந்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசிட்டு ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்க, எது சரி உணவு செஞ்சு கொடுப்போம் என்று ஒரு பாயாசம் மாதிரி ஒரு கஞ்சி போன்ற ஒரு உணவை கொண்டு கொடுக்க ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உணவை முதலாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுத்து சொன்னாங்க, இதை சாப்பிடுங்க, இது உங்களுக்கு நல்லது. அப்ப இதுல இருந்து நல்லாவே விளங்குது, மனிதனுக்கு சாப்பிட கூடாத சாப்பாடுகளும் இருக்கிறது, மனிதன் சாப்பிட முடியுமான சாப்பாடும் வீக்கிலே நோய் வந்து நேரம் பொறுப்ப நாங்க எடுத்துக்கொண்டு எப்படி போனாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு மௌத்தாகுறதானு சொல்லி எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் வந்து, அது மட்டுமல்லாம எங்கட உம்மத்திலே ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, பசிக்கு சாப்பிட்டவங்களை பார்க்க ருசிக்கு சாப்பிட்டவங்க கூடிக்கொண்டே போறாங்க, நாளுக்கு நாள் கூட்டுறாங்க, நாளுக்கு நாள் எப்படி ருசிக்கு சாப்பிட்டவங்க கூடிக்கொண்டு போறாங்களோ அதே மாதிரி நோயாளிகளும் கூடிக்கொண்டே போறாங்க. என்னைக்கு மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறதுக்கு முன்னால என்ன செய்யறோம்னா, அந்த ஹோட்டலோட அதாவது அனுபவசாலிகளை நாங்க சந்திச்சோ அல்லது போன் பண்ணியோ கேட்கிறோம், எந்த ஹோட்டலுக்கு போனா நல்ல, எங்க சாப்பாடு நல்லா இருக்கு, எந்த இடத்துக்கு போனா நல்லது சொல்லி விசாரிச்சுட்டு போறோம். காரணம் என்ன, எங்களை பழக்கம் என்ன போட்டாலும் பரவாயில்ல, டேஸ்டா இருந்துதான் சரி, ருசியா இருந்துதான் சரி. என்னைக்கு மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முறையை காட்டி தர, தேவைக்கு பசிக்கு சாப்பிடுங்க, அளவா சாப்பிடுங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 6க்கு பின்னால அதாவது அரசர்களுக்கு கடிதம் எழுதினாங்க, சில அரசர்கள் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டாங்க, இன்னும் சிலர்கள் அதை மறுத்தாங்க. ஏற்றுக்கொண்டவங்கள சிலர்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அன்பளிப்புகளை அனுப்பி வச்சாங்க. அதுல மிஸ்ர சென்ற முக்கோக்கிஸ் மன்னர் என்ன செய்யறான் என்றால், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய அன்பளிப்பு அனுப்பி வைக்கிறார். அந்த அன்பளிப்புகள்ல ஒன்று, ஒரு அன்பளிப்பு தான், ஒரு கை சேர்ந்த மிக சிறந்த அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய வைத்தியர்கள் மிக முக்கியமான ஒருத்தரை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதவியாக அனுப்பி வைக்கிறார். யாரும் வரவேற்கக்கூடிய ஒரு செயல்,
ஆனா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மன்னன் தின்னு வந்த அனைத்து அன்பளிப்புகளையும் ஏற்றுக்கொண்டுட்டு என்ன சொன்னாங்க, இந்த வைத்தியரை பார்த்து சொன்னாங்க, நீங்க போயிருங்க, அதாவது உங்களோட தேவை எங்களுக்கு வராது. அவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் சொன்ன பதில் கேட்ட, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன முறை கேட்டாங்க, நீங்க எப்படி சொல்றீங்க என் தேவை உங்களுக்கு வராதுண்டு, எங்க ஊர்ல சிறந்த வைத்தியராக நான் இருக்கிறேன். மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரோக்கியத்துடைய முக மிக மிக அடிப்படையான ஒரு விஷயத்தை அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. நாங்க யாரும் தெரியுமா, நாங்க பசி வராம சாப்பிட மாட்டோம். இன்னைக்கு பசி வந்தோ இல்லையோ நேரத்துக்கு சாப்பிட்டோம் தெரியும். காலையில இந்த நேரத்துக்கு தான் சாப்பாடு, பகல்ல இந்த நேரத்துக்கு தான் சாப்பாடு, இரவு இந்த நேரத்துக்கு தான் சாப்பாடு. கணிவிக்க மேலான பெரியார்களே சகோதரர்களே, பசி வந்தாலும் வராட்டியும் நேரத்துக்கு சாப்பிட்ட பழக்கத்தினால அது நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதாக சொல்லியிருக்கிறார். நாங்க என்ன செய்யணும், அப்ப பசி வந்தா சாப்பிடலாம். ஒரு நேரம் சிலருக்கு ஒரு நாளைக்கு இரண்டு தலைமைகள் தான் பசி வரும், சில நேரம் மூன்று தலைமைகள் வரும். மூன்று தலைமைகள் வந்தா மூன்று தலைமைகள், ரெண்டு தலைமைகள் வந்தா இரண்டு தலைமைகள். ரெண்டாவது சொன்னாங்க, பசி வந்தாலும் அளவு மீறி சாப்பிட மாட்டோம், அளவாகத்தான் சாப்பிடுவோம். இந்த வைத்தியரே மிக அறிந்தவரே, மிக தெரிஞ்சவரே, என்ன தெரியுமா சொன்னாரு, இப்படியாக நடக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு நான் தேவைப்பட மாட்டேன், என் தேவைகள் அவங்களுக்கு வராது என்று அவர் திரும்பி போட்டார். கண்ணிவிக்க மேலான பெரியார்களே சகோதரர்களே, இன்னும் வைத்தியர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க உங்களோட நோயை கண்ட்ரோல் பண்ணணும்னா சாப்பாட்டை குறைங்க. இன்னும் நீங்க சாப்பாடுல இருந்து கொஞ்சம் தூரமாக இருங்க, இன்னின்ன சாப்பாடு தின்னாங்க. சீரி நோய் வந்தா அதுக்கு ஒரு வகையான சாப்பாடை குறைக்க சொல்றாங்க. பிரஷரோ சுகர் அதாவது வேற நோய்களோ வந்தா அதுக்கு சில சாப்பாடுகளை குறைக்க சொல்றாங்க. சாப்பாடு தான் குறைக்க சொல்றாங்க. இதை நாங்க வர முன்னாலே குறைஞ்சு வந்தோம்னா அல்லாஹ் பாதுகாப்பு எங்களுக்கு தருவோம், வந்தாலும் நோய் அவசரமாக எங்களை விட்டு போயிருக்கு. நினைவிக்க மேலான பெரியார்களே சகோதரர்களே, அவங்களே சில சமயங்கள்ல நோயாளிகளை, சஹாபாக்கள் இருக்கக்கூடிய நோயாளிகளை அவரிடத்துல அனுப்பி வச்சுக்கிறாங்க. அவரே சிறந்த வைத்தியங்கள் மூலமாக குணப்படுத்தக்கூடிய சக்தி உள்ளவராக அல்லாஹ் தஆலா அவரை ஆக்கி வச்சிருந்தார். இவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, முழு விஷயத்தையும் கண்டு அனுபவிச்சு பார்த்து விளங்கினதுக்கு பின்னால சொல்றாரு, எல்லா மனிதனுடைய நோய்க்கு முதல் காரணமாக அமைய போறது அவருடைய வயிறு, அவருடைய உட்பந்து. எல்லா நோய்க்கும் அதன் காரணமாக அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய நோயிலிருந்து அவன் குணம் பெறுவதற்குரிய முதல் படியாக பத்தியம் இருக்கிறது என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். ஏன் பத்தியமாக இருக்கிறது, மிக முக்கியமானது. நாங்க பத்தியத்தை எப்ப இழக்கிறோமோ, எப்ப நாங்க அதை கவனிக்காம நடந்து கொள்றோமோ, எங்களுக்கு நோய் கூட்டத்துக்கோ அல்லது இல்லாத நோய் வாரத்துக்கோ அது காரணமாக பாருங்க. எங்கட சமூகத்தை சேர்ந்தவங்களும் சிகரெட் பிடிக்கிறாங்க. ஆனா பாருங்க எவ்வளவு பெரிய மடக்கலவன்டா, அந்த ஒவ்வொரு பக்கெட்லயும் போட்டே வச்சிருக்கிறாங்க. இதை குடிக்கிறதுனால கேன்சர் போன்ற நோய்கள் வரும் என்று போட்டு வச்சிருக்கிறாங்க. பார்த்து பார்த்து குடிக்கிறாங்க, எவ்வளவு விலை கூட்டினாலும் குடிக்கிறாங்க. ஒன்று குடித்தவங்க ரெண்டு குடிக்கிறாங்க, ரெண்டு குடித்தவங்க அதை பார்த்து கூட்டிக் கொண்டிருக்கிறாங்க, குறைச்சவங்க குறைவாக தான் இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, நாங்க எங்களோட சொந்த செலவுல எங்களுக்கு நாங்க சூரியன் செய்வது நோயை வரவழைக்கிறோம், தேடி தேடி நாங்க அனுபவிக்க பார்க்கிறோம். என்னைக்கு மேலான பெரியார்களே சகோதரர்களே, இது ஒரு சரியான ஒரு முறையா இருக்கு. எதெல்லாம் எங்களோட ஆரோக்கியத்துக்கு கேடாக இருக்குமோ அதுல இருந்து நாங்க மொத்தமாக தவிர்த்து கொள்வோம். இதுல விசேஷமாக உணவு ஒவ்வொரு மனிதனுடைய விசேஷமாக இருக்குது. ஏண்டா மனிதன் அதாவது முஸ்லீம் சமுதாயம் என்றாலே உணவோட இணைச்சு பேசுறாங்க. ஒரு நசரானி அவர் வந்து கேட்கிறாரு ஹஜ்ரத் அலி இப்னு ஹுசைன் ரஹிமஹுல்லா அவங்கள்ட்ட, நான் உங்களோட குர்ஆன் பல தடவை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டேன், ஆனாலும் குர்ஆன்ல தீனை பத்தி உள்ள விளக்கம் இருக்குதே, ஆனால் நோயை பத்தி உள்ள அதுக்கு மருந்து செய்வது பத்தி உள்ள விளக்கம் இல்லையே என்பதாக அவர் சொல்ல, அவங்க ஆச்சரியமானவங்க, விளக்கத்தாலே அவங்க சொன்னாங்க, ஒரு ஆயத்துடைய அறவாசி பகுதியில அல்லாஹு தஆலா முழுமையாக சொல்லி இருக்கிறார். அவர் கேட்டாரு, நான் பல தடவை ஓதி பார்த்திருக்கிறேன், அது என்ன ஆயத்து எனக்கு சொல்லிருங்க. அவன சாமி சொன்னாங்க, அல்லாஹு தஆலா குலு வச்சரபு வலா துஸ்ரிஃபு என்ற ஆயத்துல தான் அவ்வளவு சொல்லியிருக்கிறான். விளக்கம் கேட்கிறாங்க, ஒரு மனிதன் பசிச்சு இருக்கிறான், சாப்பிடாமல் இருப்பதும் நோய், பசி வந்ததுக்கு பின்னால சாப்பிடாமல் இருப்பதும் நோய், இதே நேரத்தில் அளவு மீறி சாப்பிடுவதும் நோய். இந்த ஆயத்துக்கு நாங்க எப்படி கருத்து சொல்வோம் என்றால், நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, ஆனா வீண் வீரியம் செய்யாதுங்கன்னு சொல்லுவோம். இந்த நல்லா இந்த வார்த்தையை எங்கிருந்து கொண்டு வந்தாங்களோ தெரியாது. உலமாக்கள் இந்த விளக்கம் சொல்றாங்க, அளவாக சாப்பிடுங்க, அளவாக குடிங்க, வீண் விரியமாக சாப்பிடாதுங்க, அவர சாப்பாடுகளை வீண் விரியம் ஆக்காது. இதுக்கு ஹதீஸில் இருந்து ஆதாரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் சாப்பிடுவதாக இருந்தால் அளவாக சாப்பிட வேண்டும், அவன் நேர நிற்கும் அளவுக்கு சாப்பிட வேண்டும், அல்ல இதை பார்க்க கூடுதலாக சாப்பிட வேண்டும் என்று இருந்தால், அவன் எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்றிருந்தால், வைத்த மூன்று பகுதிகளாக பிரித்து ஒரு பகுதி சாப்பாட்டுக்கும், ஒரு பகுதி குடிப்பானத்துக்கும், ஒரு பகுதி சுவாசத்துக்கும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஹதீஸ் நிறைய கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டது. இந்த ஹதீஸ் அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு விளக்கமா இருக்கு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மனிதனுடைய ஆரோக்கியம் மிக முக்கியமானது. இது மிக மிக முதல் விடயம். ஒவ்வொரு மனிதனும் பத்தியமாக இருந்துட்டான் என்றால் அவனுக்கு நோய் வருவது குறைவாக இருக்கும், அல்லது வந்த நோய் அவரை விட்டு அவசரமாக செல்லும். இரண்டாவது என்ன விஷயம் என்றால், மனிதன் தன் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும், தன் ஆரோக்கியத்தை வளர்க்கிறதுக்குரிய முயற்சி செய்ய வேண்டும். தன் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் செய்ய முடியுமோ அவ்வளவு முயற்சிகள் செய்ததுல தப்பிட்டேன். உதாரணமாக ஒரு மனிதன் இந்திய நாளை பொறுத்தவரையில ஆசுராவுடைய நோம்பு பிடிச்சிருக்கிறான், இதுக்கு எவ்வளவு பெரிய நன்மைகள் சொல்லப்பட்டது. நன்மை மட்டுமல்ல, மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு நோம்பு மிக முக்கியமானது. ஏன் பசித்திருப்பது வளர்க்க முயற்சி செய்கிறாரு, வந்த நோயை இல்லாமலாக்குறதுக்கு இந்த நாள்ல சதக்கா கொடுக்கிறாரு, மிச்சம் திருமதியானது. ஹதீஸ்கள்ல நிறைய விஷயங்கள் ஆசுராவுடைய தினத்துல செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல அதிகமானவர்கள் சஹியான ஹதீஸாக இந்த ரெண்டையும் சொல்லியிருக்கிறார், நோம்பு பிடிப்பது. அடுத்தது இரண்டாவதாக, இந்த நாள்ல குடும்பத்துக்கு அதிகமாக செலவழிக்கிறது, அந்த குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்ல நாங்க செலவழிக்கிறோம். இந்த ரெண்டும் நோம்பும் சதக்காவும் சேரக்கூடிய நேரத்துல மனிதனுக்கு ஆபத்தான விஷயங்கள் இருந்து அவர் தூரமாக முடியும், அவன் தப்ப முடியும், அல்லாஹு தஆலா அவரை தப்ப வைப்பார். இந்த ஆரோக்கியத்தை வளர்க்க வேண்டும், ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். பாருங்க, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல் யஸும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ரமலானுடைய காலம் வந்துட்டா நீங்க நோம்பு பிடிக்க வேண்டும். அந்த வார்த்தையை நாங்க எந்த அளவுக்கு மதிக்கிறோம் என்றா, எங்களை வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகளையும் எழுப்பி நோம்பு பிடிக்க வைக்கிறோம். ஏ, அவளுக்கு ரமலானுடைய காலம் முக்கியமானது. ஆனா அடுத்ததல்ல சொன்னால், நீங்க நோயாளியாக இருந்தா அல்லது பிரயாணியாக இருந்தா, நோய் என்று சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு வைத்தியர் சொல்லணும், நீங்க நோம்பு பிடிக்க கூடாது. பிரயாணம் சொல்லக்கூடிய நேரத்துல உலமாக்கள் சொல்லணும், இந்த பிரயாணத்துக்கு உங்களுக்கு தொழிலை சுருக்கி சொல்லலாம், உங்களுக்கு கஷ்டம் நீக்குது, தூரமான பிரயாணமாக இருக்குது. இப்படியான பிரயாணத்துக்கு ஒரு மனிதனுக்கு நோம்ப விட்டு பிறகு காலத்துல அவன் கதா செய்து கொள்ள முடியும். பிடிக்க வேண்டும் என்று ரமலானுடைய மாதத்துல நோம்பு பிடிக்கவே வேண்டும் என்று சொன்ன ரப்பல் ஆலமீன் நோயாளிக்கு சலுகை கொடுக்கிறார், பிரயாணிக்கு சலுகை கொடுக்கிறார். ஏன் சலுகை கொடுக்கிறான்? அவன் அவனுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும், அவன் வீணாக நோயாளியாக ஆகக்கூடாது, அவனுடைய கஷ்டங்கள் இன்னும் கூடிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அழகான முறையில மனிதனுக்கு இரக்கமாக நடந்து சலுகைக்கும் கொடுக்கிறார். இது இரண்டாவது விஷயம். இதையும் நாங்கள் கவனிக்கிறோம், அதோட எங்கள ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் அதை வளர்க்கறதுக்கும் உரிய முயற்சி செய்யணும். சில சமயங்கள சின்ன நோய்கள் வந்துவிடும், தலைவலி வந்துடும், அதை பார்க்காம விட்டுறக்கூடாது, அதுக்குரிய மருந்தை உடனே செய்யணும். அதுக்கு மருந்து உடனே செய்யணும் என்றா, நிறைய பேர்த்த தலையில பண்ற விஷயம், நான் ஒரு டாக்டரை பார்த்து அவசியம் மருந்து எடுக்கணும் தான் நிறைய பேர் சொல்றது. இல்ல, இஸ்லாம் சொன்ன வைத்தியத்தை முதலாவது செய்யணும், அதுக்கு பின்னாலதான் சபபலாக செய்யணும். இஸ்லாம் என்ன சொல்லுது? ரெண்டு ரக்கா சொல்லுங்க, துவா கேளுங்க, சதக்காவை கொடுங்க, அதுக்கு மேல போறதுன்னா நோம்பு பிடிங்க, துவா செய்யுங்க. இப்படி எல்லாம் நடந்து இன்னும் நீக்குது என்ன அடுத்த சபம், நீங்க வைத்தியர் வர ஒருத்தர் அணுகி அதுக்குரிய ஏற்பாடுகளை அனுமதி சந்திக்கிறாங்க. அனுமதி எதுக்கு சந்திக்கிறாங்க? வைத்தியம் செய்யறதுக்கு அனுமதி சந்திக்கிறாங்க. இப்ப ஒரு மனிதனுக்கு ஏதாவது உடம்புக்கு கேடுகள் வந்துட்டா, அவனுடைய ஆரோக்கியத்துக்கு பாதகமான ஒரு விஷயம் வந்துட்டா, உடனடியா அதிலிருந்து இல்லாமலாகிறதுக்கு, கவிழ்ந்து கொள்வதற்கு, அதை நீக்கிக் கொள்வதற்கு அவன் முயற்சி செய்ய வேண்டும். இதைத்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறார்கள். பாருங்க, அருமையான விஷயம். நாங்க உலமாக்கள் இருந்து படித்துக் கொள்ள வேண்டிய விஷயம், எவ்வளவு அழகாக குர்ஆன் ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறாங்க. அதிமுல் ஹஜ் வல் உம்ரா லில்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ் செய்யுங்க, உம்ராவை நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்யுங்க சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டு, யாருக்கு தலையில நோய் இருக்கிறதோ அவருக்கு தலை இறக்கக்கூடிய நாள் வருவதற்கு முன்னாலும் இறக்கிக் கொள்ளலாம், ஆனால் கப்பாரா கொடுக்க வேண்டும், ஒரு குற்ற பரிகாரம் செய்ய வேண்டும். உதாரணமாக ஒரு மனிதன் என்ன செஞ்சிருக்கிறார்டா, ஹஜ்ஜுடைய ஜில்ஹிஜ் மாதம் முதலாவது பிறையில அவர் இஹ்ராம் கட்டிக்கிறாரு, இஹ்ராம் அணிஞ்சிக்கிறாரு. இவர் என்ன செய்யறாரு சொன்னா, அந்த இஹ்ராமோட ஈக போறாரு, எது வரைக்கும் ஹஜ்ஜு முடியங்காட்டி, அல்லது அவருடைய அந்த இஹ்ராம கலட்ட வேண்டிய நேரம் வருவரைக்கும். இந்த பத்து நாளை கொள்ள, ஏனென்றால் பெருநாளுடைய நாள் பத்தாவது நாள் தான் அவர் முடிவளிக்க வேண்டும். இந்த பத்து நாளை கொள்ள அவர் முடிவளிக்க கூடாது, வலிச்சிட்டார் என்றால் அவர் அதற்குரிய குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டும். ஏன் என்ன கொடுக்க வேண்டும்? ஒன்று, ஒரு ஆட்டு அறுத்து பணி கொடுக்க வேண்டும், அல்லது நோம்பு மூன்று நாட்கள் நோம்பு பிடிக்க வேண்டும், அல்லது ஆறு விஷயங்களுக்கு சதக்கா கொடுக்க வேண்டும். இப்ப பாருங்க, இப்படி அல்லாஹு தஆலா கடுமையான சட்டம் என்று சொல்லிட்டு, அஜையும் உங்காவையும் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், நீங்க முடிகளை வலிக்க கூடாது என்று சொல்லிட்டு என்ன சொல்றார் என்றால், நீங்க நோயாளியாக இருந்தால் வலிக்க முடியும், ஆனால் வலிக்கு என்ன செய்யுங்க, அதாவது கப்பாராவா இருந்தாலும் பரவாயில்ல செஞ்சுக்கோங்க. ஒரு மனிதன் தந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு செலவழித்தாலும் பரவாயில்ல, ஆனா வீணாக செலவழிக்கவும் கூடாது. பாருங்க, எங்கட பழக்கம் கொண்டிருக்குது, வைத்தியர்கள் நல்ல வைத்தியர்களை தேடி கூடுதலாக கொடுக்கறது, ஆனா சதக்காவுடைய நேரம் வந்து வந்துட்டா மட்டும் ஒரு கை, அதாவது தாக்கல் வைக்கக்கூடிய ஒரு பத்து ரூபாவை அல்லது இருபது ரூபாவை அல்லது ஒரு ஐம்பது ரூபாவை கொடுத்து நாங்க தப்பிக்கொள்ள எண்ணிமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க சதக்கா கொடுக்கிறதாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க முயற்சி செய்யணும். ஏன்னா கொடுக்கிற அளவுக்கு நம்ம தான், இங்க நோயும் இல்லாம போகும், நாளைக்கு ஆகலத்துல அது கூலியாகவும் வந்து செய்யணும். இந்த ஆயத்தோடு சஹாபாக்கள் தங்களுக்குள்ள தர்க்கம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் ஹபீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்தாங்க, அவருக்கு வராங்க, வந்து சொல்றாங்க, இந்த ஆயத்து ஏந்த விஷயத்தான் இறங்கிச்சு, நான் ஹுதைபியாவுடைய நேரத்தில் இஹ்ராம் அணிந்து உம்ரா செய்வதற்காக வேண்டி பேசிக் கொண்டிருந்தேன், பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என் தலையில பேன்கள் வர ஆரம்பிச்சது, எந்த அளவுக்கு பேனால் உருவங்கள்லையும் என் கண் பழுதாகி பேசிருமோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு பேன்கள் கூடிவிட்டது. இதுக்கு மேல நான் ஒரு சமையல்காரனாக வேற இருந்தேன், நான் ஒரு நாள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன், எனக்கு பின்னால ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தி கேக்குறாங்க, அயுஹதீக ஹவா முராசி, உங்களோட தலையில இருக்கக்கூடிய பெண்களால உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறதா, ஏறாம அணிஞ்சிருக்கிறாங்க, இன்னும் முடி வலிக்கக்கூடிய நேரம் வரல, பின்னால் சஹாபே ஆம் யார சூழல்லா சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன், கஷ்டப்பட்டு சொன்னாங்க, முடிய வலிங்க, நீங்க கஃபாரா கொடுங்க, முடிய வலிச்சாங்க கஃபாரா கொடுத்தாங்க. அல்லாவுடைய சட்டம் எவ்வளவு சட்டம் ரப்பாக இருந்தாலும் ஒரு நோயாளிக்கு அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிக்கிறான், அதை குறைச்சு கொடுத்துக்கிறான், சலுகை கொடுத்துக்கிறான். ஏன்? அவன் அவனுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும், அவன் ஆரோக்கியமானவனாக இருக்கணும், அவனுடைய ஆரோக்கியத்தை வளர்க்கறதுக்கு அவன் முயற்சி என்னவிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த விஷயங்களை நாங்களும் கடைபிடிச்சு வருவோம் என்றா நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கும் ஆரோக்கியத்தை தருவார். ஏன்? இது ஆரோக்கியத்துடைய மிக அடிப்படையாக மிக முக்கியமானதாக சொல்லியிருக்கிறாங்க. எப்ப நாங்க இத மதிக்காம இதை எடுத்து நடக்காம நாங்க நடக்க ஆரம்பிப்போமோ அப்ப நாங்கதான் நோயாளி, நாங்கதான் எங்களுக்கே அநியாயம் செய்து கொடுப்போம், யாருக்கும் நோய் நாங்க சாப்பிட்டதுனால வேற யாருக்கும் நோய் வராது, எங்களுக்கு பிறந்தது இது சாப்பிடக்கூடாது என்றா அதை நாங்க சாப்பிட்டா அதனால வேறொருத்தருக்கு அதனால பாதிப்பு வராது, எங்களுக்கு தான் நல்ல பாதிப்பு, அதனால எங்க ஆரோக்கியத்தை நாங்க பாதுகாக்க வேண்டும், அதை வளர்க்கறதுக்கு முயற்சி செய்யணும் என்றுதான் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறோம்.
எனவே நாங்க இந்த முறையில் நடப்போம் என நிச்சயமாக நாங்க பாதுகாப்புள்ளவர்களாக, அதாவது மௌத்து வரங்காட்டியும் ஆரோக்கியமாக இருந்து அல்லாஹ் இபாதத் செய்யக்கூடிய அல்லாஹ் தஆலா இந்த சந்தர்ப்பத்தை தருவான். எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து தருவானா? யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆரோக்கியமானவர்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் மௌத்து வரைக்கும் யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ் பயங்கரமான நோய்கள் எதுவும் வராமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் வந்த நோய்களை இல்லாமல் ஆக்குவாயாக. யா அல்லாஹ் நோய்கள் ஏற்படுத்தி பிறனிடத்துல கையேந்தக்கூடிய நிலைமையை ஏற்படுத்துகிறாயா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ், கண்ணியமானவனே, இரக்கம் உள்ள ரஹ்மானே, கிருபை உள்ளவனே. யா அல்லாஹ் எங்களுக்கு பயங்கரமான நோய்கள் வருவதிலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் பலரையும் பார்க்கிறோம் யா அல்லாஹ், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ், அந்த மாதிரி நோய்கள் வந்துடாமல் எங்களை பாதுகாத்துருவாயாக. யா அல்லாஹ் எங்களை பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் அவனுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் அவனை வாழ்க்கையில் அவங்க அபாதம் செய்யக்கூடிய காலங்களை நேரங்களை அவருக்கு கொடுத்தருள்வாயாக. யாழ்லா அவங்களுக்கு ஊதியம் செய்து அவங்க துவாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யாழ்லா எங்களில் இருக்கக்கூடிய கடனாளிகளுடைய கடன்களை இல்லாமல் ஆக்குவாயாக. யாழ கஷ்டவாளிகளுடைய கஷ்டங்களை இல்லாமல் ஆக்குவாயாக. யாழ திருமணம் முடிக்கக்கூடிய வயது வந்து திருமணம் முடிக்காமல் இருப்பவருக்கு யாழ்லா நீ திருமணத்துக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்பாயாக. யாழ திருமணம் முடித்ததுக்கு பின்னால ஏதோ ஆர்வமாக அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அது இல்லாதவர்களுக்கு, பிள்ளை பாக்கியங்கள் இல்லாதவர்களுக்கு யாழ பிள்ளை பாக்கியங்களை கொடுத்தருள்வாயாக. யாழ பிள்ளை பாக்கியங்கள் கொடுத்தவர்கள் அந்த பிள்ளைகளை சாலிகானவர்களாக ஆக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நீ இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ், அந்த பிள்ளைகளின் மூலமாக யா அல்லாஹ் எங்களை சோதிக்கிறாயா யா அல்லாஹ், நீ கண்ணியமானவன் யா அல்லாஹ், அந்த பிள்ளைகளுடைய யா அல்லாஹ் அந்த பிள்ளைகளின் மூலமாக எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் அவளை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் மௌத்துடைய நேரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையோட மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல உன்னையும் உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. உனது கட்டளையும் உனது ஹபீப் மதித்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما و